நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள். வாசிப்பவர் மகேஸ்வரன் பிரபாகரன். விக்டோரிய மாநிலத்தில் நேற்று கண்டறியப்பட்ட கோவிட் தொற்றுக்கும் அடிலைடின் தனிமைப்படுத்தல் விடுதியில் தங்கியிருந்த கோவிட் நோயாளிக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதனை ஜெனோமிக் சோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாக விக்டோரிய சுகாதார அமைச்சர் மார்டின் ஃபோலி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஒருவர் தெற்கு ஆஸ்திரேலியாவில் விடுதியில் தனிமைப்படுத்தலை முடித்துக்கொண்டு விக்டோரியா சென்ற பின்னர் நேற்று அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் அதிக எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை கரிவால்ட் உணவகத்தின் வாடிக்கையாளர்கள் தொடர்பிலான பதிவுகள் முறையாக கையாளப்படாமை காரணமாக தடயமறிதல் நடவடிக்கை கடினமாக இருந்ததாக அமைச்சர் மார்டின் ஃபோலி தெரிவித்துள்ளார்.
Our teams are working through the QR codes, the financial transactions, the takeaway transactions of that facility, just to make sure that we run down anyone that might have been associated with that facility.
இதற்கிடையில் கடந்த வாரம் ரிச்மண்ட் ஜீலாங் அணிகளுக்கிடையிலான AFL போட்டியில் கலந்து கொண்டு ரயிலில் பயணித்த நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் கோவிட் தொற்றுக்கு ஆளாகியிருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இது பற்றிய மேலதிக விவரங்களை coronavirus.vic.gov.au/exposure sites என்னும் இணையத்தில் பெறலாம். விக்டோரியா மாநிலத்தில் எவ்விதமான புதிய கோவிட் தொற்றுகளும் இன்று பதிவாகவில்லை. அரசு 2021-22 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை நேற்றிரவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. தனது 3வது நிதிநிலை அறிக்கையினை சமர்ப்பித்து பேசிய கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க், நாட்டின் வேலையின்மை விகிதத்தினை 4.5% குறைப்பதே தனது முதன்மையான ஒரு குறிக்கோள் என தெரிவித்தார். தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கச் செய்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுவடையச் செய்யும் ஒரு நிதிநிலை அறிக்கையினையே தாம் நேற்றிரவு சமர்ப்பித்துள்ளதாக ட்ரெஷரர் ஃப்ரைடன்பர்க் சேனல் 9 தெரிவித்தார்.
You know, the budget we delivered last night will help make the Australian economy stronger and see that the momentum that we've seen in the jobs recovery so far continues.
அரசு சமர்ப்பித்துள்ள 2021-22 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையானது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கான நீண்டகால உத்திகளை வழங்க தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஆண்டனி அல்பனீசி விமர்சித்துள்ளார். நாட்டிலுள்ள நீண்டகால சிக்கல்களை பார்க்கும்போது இது ஒரு தவறவிடப்பட்ட வாய்ப்பு என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் உற்பத்தி திறனை வளர்க்க எதுவும் கூறப்படவில்லை என்றும், அதேவேளை குறைந்தளவான ஊதியம் தொடர்ந்தும் இருக்கப்போவதாகவும் ஆண்டனி அல்பனீசி குற்றஞ்சாட்டியுள்ளார்.
If you look at the long-term issues, this is a real missed opportunity. There's going to be low wages. There's nothing there to grow productivity. There's nothing there to advance new industries.
அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நாட்டில் குடியேறுகின்ற அனைவரும் பெரும்பாலான அரசு நிதியுதவிகளை பெற அதிக காலம் காத்திருக்க வேண்டும் என்று அரசு அறிவித்திருந்தாலும், புதிதாக குடியேறுபவர்களுக்கு அரசு ஆதரவளிப்பதாக கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் வலியுறுத்தியுள்ளார். நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ள இந்த புதிய மாற்றம் மூலம் அரசு வருகின்ற 5 ஆண்டுகளில் சுமார் 671 மில்லியன் டாலர்களை சேமிக்க இயலும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் புலம்பெயர்ந்து வருவோர் அரசு நிதியுதவிகளை அணுகுவதற்காக 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது நியாயமற்றது, கொடூரமானது, அசாதாரணமானது மற்றும் புண்படுத்தும் செயல் எனச் சாடுகிறார் ACT கவுன்சில் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் அமைப்பின் கொள்கைகள் தொடர்பிலான மேலாளர் கிரேக் வாலர்ஸ்.
Deeply unfair, cruel, unusual and hurtful.
ஆனால் அரசானது புலம்பெயர்ந்து வருவோருக்கான ஆதரவுகளை அகற்றவில்லை என வலியுறுத்துகிறார் ட்ரெஷரர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க்.
We're not stripping support. What we're seeking to do is to provide the support to those migrants in the same way that we've always have.
சைல்ட் கேர் குழந்தைகள் பராமரிப்பினை பெண்களின் பிரச்சினையாக பெடரல் அரசின் நேற்றைய நிதிநிலை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக லேபர் கட்சியின் நிதி தொடர்பிலான பேச்சாளர் கேத்தி கேலகர் விமர்சித்துள்ளார். குழந்தை பராமரிப்பு திட்டத்திற்கு அடுத்த 3 ஆண்டுகளில் 1.7 பில்லியன் டாலர் கூடுதலாக செலவு செய்யப்போவதாக அரசு அறிவித்திருந்தது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 2.5 லட்சம் குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றும் இதனால் தொழில் பார்க்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதென்றும் அரசு நம்பிக்கை தெரிவித்திருந்தது. ஆனால் குழந்தைகளை பராமரிப்பது என்பது குடும்பத்தில் பகிரப்பட்ட பொறுப்பென்றும் அது பெண்களின் பிரச்சினை அல்ல என்பது தொழில் புரியும் பெற்றோருக்கு நன்கு தெரியும் என்றும் லேபர் கட்சியின் கேத்தி கேலகர் கூறியுள்ளார்.
Any working parent knows that it's not a women's issue. I mean, how you care for your children is a shared responsibility across the family.
பெர்த் சிறுவர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நேரம் சிகிச்சைக்காக காத்திருந்த நிலையில் மரணமடைந்த 7 வயது சிறுமி ஐஸ்வர்யா அஸ்வத்தின் குடும்பத்தவர்களிடம் மேற்கு ஆஸ்திரேலியாவின் சுகாதார அமைச்சர் ரோஜர் குக் மன்னிப்பு கோரியுள்ளார். சிறுமியின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளின் அறிக்கை இன்று வெளியாகியிருந்த நிலையில் மாநில நாடாளுமன்றில் அமைச்சர் குக் இன்று மன்னிப்பு கோரியுள்ளார். ஐஸ்வர்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறந்த கவனிப்பை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இனி இன்று எண்ணானிய மாற்று நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 78 அமெரிக்க சதங்கள், 152 இலங்கை ரூபாய் 51 சதங்கள், 57 இந்திய ரூபாய் 29 காசுகள், 1 சிங்கப்பூர் டாலர் 4 சதங்கள், 3.22 மலேசிய ரிங்கத். அடுத்து நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் அநேகமாக வெயில் அடிக்கும், 22 செல்சியஸ். அடிலேட் இலேசான மழை, 17 செல்சியஸ். மெல்பர்ன் மதியம் மழை, 18 செல்சியஸ். ஹோபார்ட் மதியம் மழை, 17 செல்சியஸ். கன்பரா காலையில் மூடு பனி, 18 செல்சியஸ். சிட்னி அநேகமாக வெயில் அடிக்கும், 23 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மேகமூட்டமாக இருக்கும் ஆனால் பின்னர் தெளியும், 26 செல்சியஸ். டாவின் வெயில் அடிக்கும், 34 செல்சியஸ். செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.